தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாதப்பா. உண்மை நாங்கள் நம்புகிறோம். இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு போதுமானவரப்பா. இதுவரை எங்களை தாங்கி நடத்துகிறவர் இனிமேலும் நீர் எங்களை காப்பு, எங்களை நடத்துவீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
நன்றியா.
உம்மாலே தான் நாங்கள் வாழ வருவோம்ப்பா. நீ தான் எங்களை வாழ வைத்திருக்கிறது. நன்றி மறவாத இதயத்தை எங்களுக்கு தாருங்கள். உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் எப்படியாவது உண்மை நாங்கள் திருப்திப்படுத்த, உண்மை பெரியப்படுத்த தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்வரா. தேவாவே அன்பரே, எங்களை தொடர்ந்து நடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொண்டிருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட நல்லவர் நால்வர் அல்லது நற்குணசாலிகள் நால்வர் என்ற தலைப்பில் என்னை கவர்ந்த நான்கு பேரை குறித்து நான் உங்களோடு இந்த நாளிலே கத்திற்கு முன்பாக சில காரியங்களோடு பேசலாம் என்று ஆண்டுக்குள்ள விரும்புகிறேன். நான் வாழுகிற உலகம் பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் நற்குணசாலிகளாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் என்று சொன்னான் விசுவாசிக்கிறேன். துர்க்குணமுள்ள மனுஷர் நாம். நம்முடைய நினைவுகள் பொல்லாதாக இருக்கிறது. நம்முடைய நோக்கங்கள் கெட்டதாக இருக்கிறது. நல்லதை செய்தாலும் கெட்ட நோக்கத்தோடு செய்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. நோக்கங்களையும் எண்ணங்களையும் மனிதர்கள் காண முடியாது. ஆனால் அவைகள் செயல்களாக வெளிப்படும் போதுதான் அதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஸோ நாம் துர்க்குணமுள்ள மனுஷர்கள், நாம் நற்குணசாலிகளாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் இந்த செய்தியை இப்படியாய் யோசித்ததன் நோக்கமே இதுதான். நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ரூத் என்கின்ற ஒரு பெண், அவளை குறித்து போவாஸ் இப்படியாய் சொல்கிறார், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் நல்லதாக இருக்குதுன்னு சொல்லு. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய இந்த ஊரார் எல்லாரும் அறிவார்கள். என்னை சாட்சி யோசிப்பார். என்னை திகைக்க வைக்கிற ஒரு காரியம், இத்தனைக்கும் இந்த ரூத் என்கின்ற ஒரு பெண் ஒரு புறவினத்தார், மோவாப் என்கின்ற தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண். அவள் இஸ்ரவேலுக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே, ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளே தான் இருந்த ஊரார் எல்லாரிடத்திலும் அவள் ஒரு நற்குணசாலி என்று பேர் எடுத்திருக்காளே. யோசிப்பார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு சபைகளிலும் சமுதாயத்திலும் ஆண்டவர் நற்குணசாலிகளை விரும்புகிறார். நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாள்தோறும் தேவனுடைய வார்த்தை ஆராய்ந்து பார்த்தபடினால் அவர்கள் தெசலோனிக்கையிலும் பார்க்கிற நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டது. தெசலோனிக்கர் பிறையா பண்டத்திலும் பார்க்க முந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள், முந்தி ஆண்டவருக்குள்ளே வந்தவர்கள். ஆனால் இந்த பிறையா பட்டணத்தார் நாள்தோறும் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தபடியால் அவர்கள் நற்குணசாலிகளாய் திகழ்ந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்றதை யோசித்து பாருங்க. நாமும் இந்த தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க படிக்க, நாமும் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, நமக்குள்ளே இருக்கிற துர்க்குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நாம் நற்குணசாலிகளாக மாறுகிறோம். பாருங்க, அந்த வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குது. பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றல, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கிறோம், எத்தனையோ சஞ்சிகளை படித்திருக்கிறோம், தொடர் கதைகளை படித்திருக்கிறோம், அது இதில் சொல்லி ஏராளம் காரியங்களை படித்திருக்கோம். ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றவும் நம்முடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை ஒருபடி அவைகள் நம்முடைய அறிவுக்கு விருந்தாகலாம், ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு மருந்தாக. ஆனால் தேவனுடைய வசனம் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுது. பார் சரியான ஒரு ஆமி சொல்லுங்க. நாம் எல்லோரும் நம் எல்லாருக்குள்ளும் துர்க்குணங்கள் இருக்கு, அதை நாம் மறுக்க முடியும். நான் ஒருவரும் சொல்ல முடியாது எனக்குள்ள ஒரு துர்க்குணம் இல்லை, நான் முழுவதும் சரியாகி விட்டேன், எனக்குள்ள ஒரு கெட்ட குணமும் இல்லை, ஒரு துர்க்குணமும் இல்லை, நான் முழுவதும் சரியாகி விட்டேன் என்று சொல்லி நாம் ஒருவருமே சொல்ல முடியும். அப்படி நாம் சொன்னால், அப்படி நாம் நினைத்தால் அது ஒரு விதமான வஞ்சனை. சோ நாம் எல்லாரும் வளர்கிறோம். நாம் துர்க்குணத்தில் இருந்து நற்குணத்துக்கு நாம் வளர்கிறோம், அசுத்தத்தில் இருந்து பரிசுத்தத்துக்கு நாம் வளர்கிறோம், அநீதியில் இருந்து நீதிக்கு நாம் வளர்கிறோம். தெய்வ பயமற்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தெய்வ பயத்திலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த நாளிலே நாம் சீக்கிரமாய் கவனிக்க வேண்டிய நல்ல நான்கு நற்குணசாலிகளுக்குள்ளே நாம் நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம், செலுத்த போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 4வது அதிகாரம் நாம் வாசிப்போம். 1-9 ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1-9 நாம் கவனிப்போம். படி.
ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆவேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆவேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆவேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார்.
சரி, சௌரி, இந்த 4வது அதிகாரத்தில் நாம் ஆவேல் காயினுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பார், ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அவன் பழுதாக போன மரக்கறிகளை காய்கறிகளை சூத்த கத்திரிக்காயில் எல்லாம் கொண்டு வந்தார்கள், ஆகவே ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை என்று அப்படி சொல்வார்கள். இது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏற்றது, ஆனால் நமக்கு அது சரியானது அல்ல. முதல் முதலாக ரெண்டு மனிதர்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்தின ஒரு சம்பவத்தை நாம் இங்கே நாம் கவனிக்கிறோம். நான் இதற்கு முதலாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். ஆதாமும் ஏவாளும் தேவனால உண்டானவர். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த முதல் மனிதன் ஒரு கொலகாரன். ஹி வாஸ் எ மர்டரர். இந்த உலகத்தில் பிறந்த முதல் மனிதன் ஒரு கொலகாரன், மர்டரர். சந்ததி தொடருது. பார், இங்கே ஆவேலும் காயினும் தேவனுக்கு காணிக்கை செலுத்தினார். ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்தினர். ஆனால் காணிக்கை ரெண்டும் கொண்டு போகும் போது வித்தியாசம் விளங்கியது. ரெண்டு பேரும் காணிக்கையை கொண்டு போனார், காணிக்கையை பார்க்கும் போது வித்தியாசம் தெரியல. ஆனால் தேவன் அதை அங்கீகரித்த போதுதான் வித்தியாசம் விளங்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, ஆவேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் அவருடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. உடனே காயினுக்கு என்ன வாயிட்டு, அவருடைய முக நாடி வேறுபட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டது. அவன் கோபம் அடைந்தான், அவன் தன் சகோதரன் மேலே எரிச்சல் அடைந்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் தன் சகோதரனுடைய பேசினான், அவன் தனித்திருக்கை கொலை. ஆனால் ஆங்கில வேதம் சொல்லப்படுறது, அவன் காயின் வந்து தன் சகோதரனை வயல்வெளிக்கு வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். கூட்டி கொண்டு போய் தனியே வைத்து ஒருவர் காணவில்லை என்று சொல்லி அவன் கொலை செஞ்சிட்டு பேசாமல் வந்து கம்மண்ணி இருந்துட்டான் பாரு. என் ஒருத்தரன் காணையில் அப்படியெல்லாம் அவன் நினைத்திருக்கான். இவர்களெல்லாம் யோசிக்கும் போதுதான் நான் சிந்தித்து பார்த்தேன், சில காரியங்கள் என் சிந்தனையில புலப்பட்டது. அவர்களை நான் அவங்க கூட பேச விரும்புறேன். இந்த முதலாவது ஆவேல் வந்து தேவனுக்கு காணிக்கை செலுத்தினான், அல்லது காயினும் காணிக்கை செலுத்தினான். இதுல வித்தியாசம் என்னவென்றால், ஆவேல் வந்து தேவனுக்கு புரியமான காணிக்கைகளை செலுத்தினான், அல்லது தேவனுக்கு உகந்த பலியை செலுத்தினான். காயினும் காணிக்கை செலுத்தினான் தான், ஆனா அது தேவனுக்கு ஏற்ற காணிக்கை அல்ல. ஆவேல் தேவனுக்கு ஏற்ற காணிக்கையை செலுத்தினான், ஆண்டவருடைய உள்ளத்துக்கு உகந்த காணிக்கையை செலுத்தினான். சோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இன்றைக்கும் காணிக்கை செலுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது தேவன். ஆனால் நாம் தேவனுக்கு ஏற்ற காணிக்கைகளை, தேவனுக்கு உகந்த பலிகளை நாம் செலுத்துறவர்களாக இருக்கணும். தேவன் விரும்புகிற பலிகள் என்ன, எப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார் என்றெல்லாம் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு எபிரேயர் 13 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நன்மை செய்யவும் தானதர்ணம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதை விட்டு நாம் முழுதை ஓயாமல் முழுதை கொளுத்துறதுலையோ, படங்களுக்கு அலங்காரம் செய்வதிலையோ, அல்லது கிறிஸ்துமஸ் வரும்போது லைட் போட்டு ஒளியில் வெளிச்சங்களை மாட்டி வைப்பதோ தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஒருவேளை அவைகள் நமக்கு பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனா அவைகளை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. சோ தேவனுக்கு ஏற்ற பலிகள் என்னவென்றெல்லாம் இந்த வேதம் நமக்கு சொல்றது. ஆகவே நாம் முதலாவது நாம் தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்த ஆயத்தமாக இருக்கணும். சோ இங்கே ஆவேல் வந்து தேவனுக்கு ஏற்ற பலியை செலுத்தியிருக்கான். ஆவே தான் வசனம் சொல்றது, அவன் கலை ஈட்டுகளை தெரிந்து கொண்டிருக்கான். அதாவது முதல்தர மாணவர்களை தெரிந்து கொண்டிருக்கான். மட்டுமல்ல அங்க சொல்லப்படுது கொடுமையானவைகளை, அதாவது தரமானவைகள். தேவனுக்கு எப்பயும் தரமானவைகளை செலுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள் உணர்வு ஆவிலுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா ஆவிலுக்குள்ள அது இருக்கிறது. அப்படி இருந்திருக்குமா இருந்தால் அவன் அதை செஞ்சிருப்பான். ரெண்டு பேருமே தேவனை அறிந்திருக்கிறார்கள். காயினும் ஆண்டவரை அறிந்திருந்தான், ஆவேலும் தேவனை அறிந்திருக்கிறார். ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்கிற வித்தியாசம் எங்கு தெரிய வந்திருக்கிறது, காணிக்கையை செலுத்தும் போதுதான் வித்தியாசம் தெரிய வந்திருக்கு. பாருங்க, ஒரு சம்பவம் தான் இன்னார் இன்னார் இப்படிப்பட்டவர்களே வெளிப்படுத்து, மற்றபடி எல்லாரும் நோவனத்தான் இருக்கும். ஆவேலையும் காயினையும் கண்டுபிடிக்க முடியல. யாரு தேவ மனுஷன், யாரு தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர், யாரோட தேவன் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ரெண்டு பேரும் காணிக்கைகளை கொண்டு வரும் போது காரியம் வெளிப்படுது. பாரு, ஆவேலுக்குள்ள எப்போதும் தேவனுக்கு முதல் தரமானவர்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற உள் உணர்வு இருந்திருக்கிறது. He was the man of God. முதல் தரமானவர்களை கொடுக்க வேண்டும் என்று அல்ல, மட்டுமல்ல தரமானவைகளை. முதல் தரமானவைகளை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு மட்டுமல்ல, தரமானவைகளை, உயர்ந்தவைகளை, உச்சிதமானவைகளை தேவனுக்கு கொடுப்பதிலே அவன் பிரியப்பட்டான். பாருங்க, நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷி தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்தி வருவார், பிரியப்படுவார். இன்னும் சொல்ல போனால் தேவனை பிரியப்படுத்துவதிலேயே ஒரு உண்மையான மனுஷன் பிரியமாக இருப்பார். எதை செய்தால் தேவன் பிரியப்படுவார், எதை கொடுத்தால் தேவன் பிரியப்படுவார், எப்படி நடந்தால் தேவன் பிரியப்படுவார், எதிலெல்லாம் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று தேவனை பிரியப்படுத்துகிற மனுஷன் அதை அவன் உணர்ந்து கொள்வான், கண்டுகொள்வான், அந்த கண்டுகொள்றதுக்கு முயற்சி செய்வான். சோ ஆவிலுக்குள்ளே தேவனுக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருந்திருக்கு. ஆண்டவருக்கு உயர்ந்தவைகளை கொடுக்க வேண்டும், உச்சிதமானவர்களை கொடுக்க வேண்டும், முதல் தரமானவர்களை கொடுக்க வேண்டும், சிறப்பானவர்களை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருந்திருக்குது. நான் சொல்றேன் கவனிங்க, இதனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, ஆவேல் தேவனிடத்துல அன்பு கொண்டிருக்கிறான். ஏன் நான் அப்படி சொல்றேன், விதவுட் கிவிங் தேர் இஸ் நோ லவ் இன் திஸ் வேர்ல்ட். அதாவது கொடுத்தல் இல்லாமல் ஒரு காலம் தேவனிடத்திலே நாம் அன்பு கூறவே முடியாது. I say it again, listen to me please. கொடுக்காமல் நாம் அன்பு கூறவே முடியாது. இதற்கு உதாரணமே தேவன்.
3:16 யோவான் சொல்லுங்க, 3:16 அவரை தந்தருளி. அடுத்த வசனம் என்ன சொல்றது? இவ்வளவு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. முதல் சொல் அவரை தந்தருளி, ஒரே சொல் இவ்வளவு வகையறையற்ற ஒரு எல்லையற்ற அன்பு. தேவன் தன் குமாரனை தந்த அன்பு. பாவிகளாக இருக்கும் போது தேவன் நமக்காக தன் குமாரனை தந்ததினால் அன்பு இன்னதென்று ஒளிப்பட்டது என்று யோவானை நாம் வாசிக்கிறோம். சோ தேவனும் நம்ம அன்பு கூற சும்மா அன்பு கூறல, வந்து என் பிள்ளைகளே நானும் கொடுத்தன் அன்பா இருக்கேன் அப்படி சொல்லல. என்னை கவனிங்க, பிதாவாகிய தேவனுக்கும் எல்லாவற்றிலும் பார்க்க மேலானது என்ன? தன் சொந்த குமாரன். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படித்து அவர் தந்தை இவ்வளவாய் அன்பு கொண்டார் என்று 3:16 குட்டி சுவிசேஷம் சொல்லுவார். சோ தேவனும் நம்பத்துல எப்படி அன்பு கொண்டிருக்கிறார்? தன் ஒரே பேரான குமாரனை, தன் சொந்த குமாரனை நமக்காய் தந்தருளி என்ன செஞ்சிருக்கார்? நம்மளே அன்பு கொண்டிருக்க. ஆகவே அன்புக்கு இலக்கணம் என்னவென்றால் கொடுக்கிறது. Giving. Without giving, there's no love. அன்பு கூறாமல் கொடுக்கவே, கொடுக்காமல் அன்பு கூறவே முடியாது. மனதில் தயவு செய்து வச்சிருக்கு. எனக்கு ஏராளமான விடுத்துக்காட்டு வேதத்தில் இருக்கு, ஆனால் நாம் அதுக்கு சீக்கிரக்கூடாதுக்கான அன்பு. சோ கொடுக்காமல் நாம் அன்பு கூறவே முடியாது. தேவனும் தன் சொந்த குமாரனை சாதாரண மனுஷனாகிய உனக்கும் எனக்கும் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கொண்டிருக்காரே. நாம் எந்த அளவு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம்? நம்முடைய காணிக்கைகள் எவ்வளவு தரம் உள்ளதாக இருக்குது? நாம் தேவனுக்கு செலுத்துகிற பலிகள் எவ்வளவு முதல் தரமாக இருக்குது? இன்னைக்கு நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு செய்கிறோம், அதை செய்கிறோம்னு சொல்லி. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கும் போது, படிக்கும் போது, அவன் தெரிந்தெடுத்திருக்கான் தன்னிடத்தில் இருந்த மந்தைகளிலே தலையீட்டுகள் சிறப்பானவைகளை அவன் தெரிந்தெடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கான். உங்களுக்கு தெரியுமா, அன்னாள் என்ற ஒரு பெண், நாம் சாமியுடைய தாய், அநேக நாட்களாக அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவரத்தில் போய் ஒரு பொறுத்து செய்த தேவரையும் எனக்கு ஒரு குழந்தைய தாரும், அவள் ஜீவனுடன் நாள் முழுவதும் உமக்கு கூடிய ஜீவனை நான் ஒப்புக் கொடுப்பேன். இன்னைக்கு சிலர் பொருத்தனை செய்வார்கள், நான் இதை கொடுப்பேன், அதை செய்வேன், அதை தருவேன், இதை செய்வன செய்வார்கள், இன்னைக்கு பொருத்தனை செய்வார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு அதை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவார். ஆனால் அண்ணா அப்படி அல்ல. அவர் ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை கொடுக்கும், நான் அவனை உமக்கு ஒரு குமாரனை கொடுக்கும், அவனை நான் உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவள் கேட்டபடியே தேவன் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ஆனால் அவள் சொன்னபடி ஆண்டவரத்தில் வைத்த அன்பு நிமித்தம் தன் ஒரே குமார், எத்தனையோ வருஷங்களுக்கு பிறந்த ஒரே குமார் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய ஆண்டவரத்துக்கு அர்ப்பணித்து ஏரிடத்தில் ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டு போயிட்டான். அவள் வருஷம் தோறும் பண்டிகை செலுத்த வரும்போது என்ன சொல்றது, ஒரு சின்ன சட்டை தச்சு கொண்டு கொடுப்பார். ஒரு தாய் உள்ளம் இத்தனையோ நாட்களுக்கு வருஷங்களுக்கு பிற்பாடு பெற்றெடுத்த ஒரு சின்ன சிறுசை இப்படியா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது? காரணம் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? தன் சொந்த குமாரனும் பார்க்க தேவனிடத்திலே அவள் அன்பு கொண்டதுதான் காரணம். உலகம் அவர் ஆமே சொல்ல, ஆபிரகாம் உன் ஏக குமார், உன் சொந்த குமார், நீ கொஞ்சம் கொஞ்சம் வணக்கிறியே, 100 வயதுல பிறந்த ஒரு வாக்கு தத்துவம் மொழி கொடுக்கப்பட்ட அந்த நேசகுமாரனை எனக்காக பலியிடுவாயா? Yes Lord, because I love you. என் வாழ்க்கையில் இருக்கிற உச்சிதமானது முதல் தரமானது நான் உனக்கு தருகிறேன் என நான் உண்மை நேசிக்கிறேன். ஒரு இடத்துல ஆண்டவர் இப்படியா சொன்னார், என்னிலும் பார்க்க தாயாவது பிள்ளைகளையாவது நேசிக்கிறவன் அன்பு கூறுறவன் எனக்கு சீசனாய் இருக்க முடியாது. ஓஹோ, இது கடினமான காரியமா இருக்குது அப்படி என்று நீ நினைக்கலாம். ஆனா யோவான் சொல்கிறார், அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவர்களும் அல்ல. இயேசு சொன்னார், என் முகம் வெளியீடு. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் சுமந்த முகம் கடுமையானது. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள், நியாய பிரமாணம் அவர்கள் செய்யறதுக்கு கடுமையாக இருந்தது. ஆனா இயேசு இந்த உலகத்திலே வந்து சொன்னார், மத்தேயு 6 அதிகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் நுகம் எளியதாக இருக்கு, என் சுமை இலகுவாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார். பாருங்க, அந்த வேதத்தை நான் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உச்சிதமானதை கொடுத்து முதற்தரமானவர்களை கொடுத்து நாம் ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேணும். இன்றைக்கு சிலர் சொல்லப்போற சிலர் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார். ஐ மீன் ஒப்பு கொடுக்க சொன்னா பிறந்த உடனே கொண்டு வந்து டெடிகேட் பண்றதை நான் சொல்லல. ஆண்டவரே என் மகன் உமக்குன்னு சொல்லுவாங்க, என் பிள்ளை உமக்கு சொல்லுவாங்க. அஞ்சு பிள்ளை இருக்கின்றால் எந்த பிள்ளை புத்தியில மந்தமா இருக்குதோ, எந்த பிள்ளை சொல்லுங்க படிப்புல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குதோ, அந்த பிள்ளை ஆண்டவரே நான் உமக்கு தரேன்னு சொல்லுவார். காரணம் என்ன, நான் ஆண்டவருக்கு கொடுக்க, ஆனா நன்றாய் படிக்கிற பிள்ளையை நான் வச்சிருக்கேன், கட்டுகார பிள்ளையும் என்னோடு இருக்கட்டும், படிக்கிற பிள்ளை என்னோடு இருக்கட்டும், புத்தி உள்ள பிள்ளை என்னோடு இருக்கட்டும், மற்றது நீ எடுத்துக்கொள்ள உமக்கு தாரணான். அப்படி இல்லை, ஆபரகம் அப்படி இருக்கல கொடுத்தாரு. அப்படி அண்ணா செய்த போது ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்த இன்னும் குமாரனை குமாரத்தை அவர் கொடுத்தாருன்னு சொன்னா பார்க்கணும். ஆவில் வந்து ஆண்டவரிடத்திலே அன்பு கொண்டிருக்கிறான், முதல் தரமானவர்களை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கார், கொழுமையானவர்களை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கார். நான் சொல்றதை கவனிங்க, இந்த காணிக்கை கொடுக்கிறது என்று வரும்போது நாம் கொடுக்கிறதிலும் பார்க்க, நாம் கொடுக்கிற பொண்ணோ பொருளோ அதிலும் பார்க்க, நாம் என்ன மனதோடு கொடுக்கிறோம் என்பதை பார்க்கத்தான் ஆண்டவர் அதிக பிரியமா இருக்கேன்னு உண்மையான அனுகூலம் சொல்றேன். முறுமுறுத்து கொண்டு கொடுக்கிற காணிக்கைகளையும் காணிக்கைகளோ தர்மங்களையோ தேவன் அங்கீகரிக்கிறது. அவர் ஒரு பிச்சைக்காரன் இல்லையே, நீ நானும் கொடுத்துதான் அவர் வாழ வேண்டும் என்பதல்ல. ஆனால் நமக்கு நன்மை உண்டாக, நம்மை தேவன் ஆசீர்வதிக்க, நாம் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றவும், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்பதை பார்க்கவும் இப்படிப்பட்ட சில பிரமாணங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சோ நாம் கொடுக்கும் போது நல்ல மனதோடு ஆண்டவருக்கு கொடுக்கணும். காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்தும் போது நல்ல மனதோடு ஆண்டவரே, ஆவிரி சொல்றார், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தீர், நீர் கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்கிறோம், இப்படியாய் கொடுக்கிறதுக்கு நானும் என் ஜனங்களும் எம்மாத்திரம், எங்கெல்லாம் போய் சண்டையிட்டானோ, எங்கெல்லாம் போய் யுத்தம் பண்ணினானோ, அங்கு இருக்கிற பொண்ணையும் வெளியை கொண்டு வந்து சேர்த்து குடிச்சு வைத்தான். எனக்கு தெரியுமா, தனக்காக அல்ல, என் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சொல்லிப்பார். அப்படியே தன் குமாரிடத்தில் அவ்வளவற்றை என்னைக்கு ஆலயத்தை கட்ட ஆண்டவர் இடம் கொடுக்கல, நீ என் குமாராக செல்லுமோனு நீ எழும்பி என் ஸ்தானத்தில் அந்த ஆலயத்தை கட்டி முடி, இதோ அதற்கு தேவையான என்னால முடிந்த அளவு நான் செய்திருக்கிறேன், அதை எடுத்து உன் காரியத்தை நடப்பியப்பா என்று சொல்லி அவன் தன் கண்ணை மூடுதல் நாம் பார்க்கணும். எனக்கு அருமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு குறவளாக இருக்கணும் என்றால் நாம் தேவனுக்கு கொடுக்கிறவளாக இருக்கணும். வாழ்க்கையில சிறப்பாக இருக்குது, எது என்னுடைய வாழ்க்கையில முதற்கரமா இருக்குது, நான் தேவனுக்கு பிகாஸ் நான் தேவனை நேசிக்கிறேன், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். கொடுக்காமல் நாம் தேவனை அன்பு கூற முடியாது. இன்றைக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமா இருக்கு. டைம் இஸ் கோல்டு சொல்லுவார், தொன் கொடுத்தாலும் நேரம் வராதுன்னு சொல்லுவார். நேரத்தின் மதிப்பை இந்த தேசத்துல நாம் உணரக்கூடியதாக இருக்குது. சோ 8 மணி நேரம் வேலை செய்தால் 8 மணி நேரத்துக்கு அவர்கள் பே பண்றாங்க. டைம் இஸ் கோல்ட். சோ நேரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இன்னைக்கு இன்றைய இந்த உலகத்துல என்ன பேச்சு, நேரம் இல்லை. இந்த பொதுவாக இந்த நாடுகளிலே வாழ்கிற எல்லாரும் வாழ்ந்து வர்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஒரு விதத்தில் அது உண்மையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் நாம் அந்த அளவுக்கு விசியாகிட்டோம், அந்த அளவுக்கு அலுவலர்களை பெருக்கிக் கொண்டோம், அந்த அளவுக்கு நாம் காரியங்களிலே நாம் தலையிட்டு விட்டோம். ஆனால் இப்ப நீ காரியம் என்ன, தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லை. நம்முடைய மைண்ட் வந்து அநேக காரியங்களிலே ஆக்கியபைட் ஆகிவிட்டது. நான் சிந்தித்து பார்க்கிறேன், சரிதான், நான் பல காரியங்களிலே ஆக்கியபைட் ஆகலாம், ஆனால் முடிவு என்ன, முடிவு என்ன? கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு நாம் சேர்த்திருக்க பலமெல்லாம் குன்றிப்போம், பலமெல்லாம் குன்றிப்போம், கண்ணெல்லாம் பூத்து போறது. என்ன கண்ணாடி வாங்கி பொக்கெட்டுக்கு வச்சிருக்கேன், உடனே நான் சிரிக்கிறீங்க. கண் பார்வையெல்லாம் குன்றி போகுது, நரம்புகள் எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு போகுது, மரணத்தை நோக்கி நாம் போய்க்கணும். எல்லாருக்கும் மரணம் ஒன்று இருக்குது. நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை ஒக்கி போயிட்டு ஆகிவிட்டு தேவனுக்கு நேரம் செலுத்தாமல் நமக்கென்று வாழ்ந்து போட்டு எப்படி நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறது? நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நாம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆகவே தேவனுக்கு பிரியமானது என்ன? எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழ்றது? எதை தேவனுக்கு பிரியமானதாக செலுத்தலாம்? எப்படி தேவனுக்கு பிரியமானதை கொடுக்கலாம் என்பதை சிந்திக்கிறது ஒரு தேவ மனுஷனுடைய உள் உணர்வாக இருக்கும். ஆவிலுக்குள் அது இருந்திருக்கு பாருங்க. அவன் நல்லவனாக தேவனுக்கு முன்பாக நற்குணசாலியாக சதுசாலியாக இருந்திருக்கான் பாருங்க. நாமும் எப்பயும் தேவனுக்கு செலுத்துறவளாக இருக்க, எப்பயும் ஆண்டவரே தாரும் 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 கேட்கிறவன் பெற்றுக்கொண்டான் உண்மைதான். ஆனா நாம் என்னத்தை தேவனுக்கு கொடுக்கிறோம் சிந்திச்சு பார். நாம் ஆண்டவரத்தில் அன்பு கூறுறோம், நம்முடைய நேரத்தை நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? 24 மணி நேரம் பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையாண்டு ஆண்டவர் சொன்னார். ஒரு நாளில் எவ்வளவு நேரத்தை நாம் ஆண்டவரே செஞ்சு பாரு, எவ்வளவு நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? நாளையும் நேரத்தையும் காலங்களையும் உனக்கும் எனக்கும் தேவன் தானே தந்திருக்கிறார். இதை நாம் எப்படி பயன்படுத்துறோம்? நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கே இதை பயன்படுத்தி நாம் செத்து போறது, அல்லது தேவனுக்கு பிரியமாக எதையாவது செய்து கொடுத்து தேவனுக்கு பிரியமாக காரியங்களை நடப்பித்து நாம் கண்ணை மூடுறது? சோ தரமான காணிக்கைகளை, முதத்தரமான காணிக்கைகளை, தன்னிடத்தில் இருந்த சிறப்பானவர்களை தேவனுக்கு அவன் செலுத்தினான். ஆவேன் காரணம், அவன் தேவனிடத்திலே அன்பு கொண்டான். தேவனுக்கு பிரியமான பலியை, தேவனுக்கு பிரியமான காணிக்கைகளை அவன் செலுத்தினான். நாமும் ஆண்டவருக்கு காணிக்கைகளை, பலிகளை செலுத்த வேணும். தேவனுக்கு ஏற்றதாக நாம் அதை செலுத்த வேணும். கொடுக்காமல் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறவே முடியாது. இது தேவனிடத்திலே மாத்திரமில்ல, மனுஷர்களுக்கிலேயும் அப்படித்தானே. ஒருவரிடத்துல நாம் ஒருவர் அன்பா இருந்தால் நாம் என்ன செய்யறோம்? நாம் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கிறோம் இல்லையா? இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது என்ன கல்யாணம் அல்லது என்ன பர்த்டே, இன்னும் இங்கே எல்லாம் பலவிதமான கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடுறார்களே. கொண்டாட்டங்களுக்கு போகும்போது நாம் என்ன செய்யறோம்? ஓடுறோம், கொட்டி கொடியா கொண்டு போறோமே. வெயிட் கொஞ்சம் கூட, நம்மோட அட்டாச் சொன்னா வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும் பார். பிகாஸ் வி லவ் தே, நம்மோட கூட அன்பா இருக்காருன்னா கொஞ்சம் பொறுமதியா கொண்டு கொடுப்போம். அவர்களுடைய அகமுகம் எல்லாம் மலர நாம் கொண்டு செய்யறோம். We are giving something because we love them, we honor them. Without giving, there's no love. கொடுக்காமல் தேவனுக்கு அன்பு கூற முடியாது. நாவினாலும் பிள்ளைகளை, நாவினாலும் பேச்சினாலும் அல்ல, கிரியினால் அன்பு கூற கடுவோம் என்று வேதத்தை நாம் வாசிப்போம் இல்லையா? சோ போகட்டும். ஆகவே ஆவேல் அவன் ஒரு நற்குணசாலி, நல்லவன், தேவனுக்கு முன்பார். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமான காணிக்களை செலுத்தி அவன் நற்குணசாலியாக திகழ்றான். இந்த காயினை குறிச்சும் ஒன்றரை காரியம், நான் நற்குணசாலியை தான் எடுக்க விரும்புவேன், ஆனாலும் காயினை குறிச்சு ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு போறது நல்ல, நான் நம்புறேன். இந்த காயின் எப்படிப்பட்டவன் சொன்னார், ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. படிங்க அந்த எத்தனை வசனம், எரிச்சல் உண்டாயிச்சு. எத்தனை வசனம்,
காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினிக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
காயினுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டதான். முகம், ஃபேஸ், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவே, தி ஃபேஸ் இஸ் தி இன்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் சொல்வார். அகத்தின் அழகு முகத்தில். சோ காணிக்கு செலுத்தின போது ஆண்டவர் காயினுடைய காணிக்கு அங்கீகரிக்கவில்லை என்ற உடனே காயின் ஸ்டைல் எல்லாம் மாறி அவனுடைய முகநாடி வேறுபட்ட. உடனே ஆண்டவர் கேட்டார், நீ ஏன் எரிச்சலாயிரு? இந்த இந்த காரியத்தை நாம் சிந்திக்கும் போது, இப்ப காயின் காரியத்தை பார்த்தால் God had a mistake, தேவன் ஏதோ தவறு செஞ்சிட்டார். இப்ப ஆவியல் ஒண்ணும் இங்க செய்யல, ஆவியல் காயினுக்கு விரோதமாக ஒன்றுமே செய்யல. நீங்க கவனிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. அவனுடைய இன்னொசன், அவன் ஒரு குற்றமற்றவன், அவனிடத்துல எந்த குற்றமும் இல்லை. அவன் தான் சொன்ன நற்குணசாலி, குற்றமற்றவன் நற்குணசாலி. ஒரு அலுவலியா சொல்லுங்க, குற்றமற்ற ஆவியல் ஒரு நற்குணசாலி, அவன் தேவனுக்கு முன்பாக நல்லவனாக இருந்திருக்கிறான். அவனத்துல ஒரு தவறும் இல்லை, தன் சகோனுக்கு விரோதமாகவும் நீ எழும்பே இல்லை, தன் சகோதரன் தேவனிடத்தில் போய் குற்றம் சாட்டவில்லை, தன் சகோனுக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்யவில்லை. தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காம போனதுக்கு ஆபேல் என்ன செய்யறது? அவன் காயினுக்கு தன் காணிக்கையை அங்கீகரிக்கணும், உடனே கோபம் வந்துட்டு நெரிச்சல் உண்டாயிட்டு. அப்படி சொன்னால் காயின் சைட்ல என்ன சொல்லுறாரு? காயின் சொல்லாம சொல்றாரு, தேவன் ஏதோ தவறு செஞ்சிட்டார். என்ன தவறு செஞ்சிட்டாரு? என் நான் கொடுத்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலப்பா. தேவன் செய்ததாக நினைத்த தவறை எங்கே அவன் கொண்டே சாட்டியிருக்கான் பாருங்க, தன் சமூகத்திலே அதை தீர்த்து கட்டியிருக்கான் பாருங்க. சோ தேவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலும் உன்னை சும்மா விட மாட்டேன், ஆண்டவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல ஆகவே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆகவே தேவன் அங்கீகரிக்கணும்னு சொல்லி தேவன் பக்கத்தில் இருந்த அந்த அதிருப்தியை, அந்த கோபத்தை, அந்த எரிச்சலை தன் சௌரபிலே அவன் தீர்த்திருக்கிறான். இன்னைக்கு நாம் சில நேரத்தில் அப்படித்தான் இல்லையா? யார் மேல ஏதாவது ஒரு கோபம் என்றா, சம்பந்தப்பட்ட நபருக்கு நாம் ஒன்னு செய்ய முடியலன்னா, வேறு யாராவது செய்யணுமோ அங்கெல்லாம் சாத்தி முடிச்சாத்தான் கொஞ்சம் அமைதியா ஐயா அமருவார் பார். சில வேலையில அம்மா மார் அப்பா மாருக்கு ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க பாருங்க, அம்மாவுக்கு சாத்தியலாதுன்னு சொன்னார். சில அம்மா அம்மாவுக்கு கொஞ்சம் குரோசார் பெருசா இருப்பாங்க, சிலரங்கள் ஒரு சில பிள்ளைகள போய் அதெல்லாம் சாத்துவார். எங்கேயாவது ஒரு முட்டி எங்கேயாவது ஒன்று செஞ்சா பிறகுதான் அவர்கள் எரிச்சல் தனியும் பார், அவர்கள் கோபம் அடங்கும் பார். இத நான் ஒரு காரியம் சொல்லுகிறார், இந்த எரிச்சல்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு ஆவி, இட் இஸ் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அங்காங்க வேதத்தில் அதை பார்க்கும் போது, அதன் விளைவுகளை பார்க்கும் போது பயங்கரமாக இருக்கு. காயினுக்குள்ள ஏற்பட்ட எரிச்சலும் கோபமும் ஒரு கொலையிலே முடிந்திருக்கு. எரிச்சலின் விளைவு, கோபத்தின் முடிவு, விளைவு. இதே போல கோலியாத்தை ஆபிரகாம் கோலியாத்தை தாவீது முறியடித்து வந்த போது, பெரிய ராட்சத மனிதன், அவனை ஒருவனும் ஜெயிக்க முடியவில்லை. ஆனா தாவீது போய் ஒரு கவுன் கலனாலே அவனை மேற்கொண்டு வந்த போது இருந்த இளம் பெண்கள் எல்லாம் அவனுக்கு எதிர்கொண்டு போய் தாவீது கொன்றது 10,000 என்றார், சவுல் கொன்றது 1,000, தாவீது கொன்றது 10,000. இவ்வளவுதான் அப்பா சவுல்ற முகநாடி எல்லாம் என்னவாயிட்டு வேறுபட்டது. இப்ப தாவீது ஒரு பிள்ளையும் செய்யல, அவன் ஒன்றும் பாடவும் இல்லை, அவன் அப்படி பாட சொல்லி சொல்லவும் இல்லை. அவன் கோலியாத்தை முறியடித்து தன் ஜனத்துக்காக வெற்றி பெற்று அவன் திரும்பி மாறான். ஆனால் இந்த இளம் பெண்கள்லாம் போய் பாட்டு பாடி அவர்கள் டான்ஸ் பண்ணி கொண்டு போறோம், இந்த 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 வாழ்த்துதலை சவுலால சகிக்க முடியல. இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? தன்னிலும் பார்க்க இன்னொருவனை புகழுகிறது சவுலுக்கு சகிக்க முடியல. தன்னிலும் பார்க்க இன்னொருவனை மெச்சிக் கொள்கிறது சவுலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. I am the king, நான் ராஜா. என்னை பார்க்க இன்னொருவனை புகழறதா? I cannot accept it. நான் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் உடனே ஒன்று செய்ய முடியும், ஒன்றும் பிஹேவ் பண்ண முடியவில்லை. ஆனால் வேற சொல்றது, அவன் இறைச்சலடைந்தான். அந்த சத்தம், அந்த ஸ்திரீகள் பாடின பாடல் தாவீதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் முன்பதான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து வந்த அந்த மனிதனை அவர்கள் பாராட்டுறதுல என்ன தப்பு இருக்குது? ஒருவேளை அவர்கள் அப்படி பாராட்டாமல் இருந்திருந்தால் தப்புன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் தெரியுமா? அன்றைக்கு கோலியாத்தை வீழ்த்திக்க விட்டால் பிலிஸ்தர் இஸ்ரவேலரை மேற்கொண்டிருப்பார், கட்டணங்கள் எல்லாம் தீக்கிரியாக இருக்கும். ஆகவே தங்கள் எல்லாரையும் காப்பாற்றின ஒரு வீரனை அவர்கள் மிச்சினதுல என்ன தப்பு? இதை சவுல் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டிருக்கலாம், தன்னையும் தப்ப வச்சு தன்னுடைய ராஜரீகத்தையும் தப்ப வைத்திருக்கலாம். ஆனால் சவுல் கொண்டது 1,000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அந்த புகழ்ந்து பாடின அந்த வார்த்தையை சவுலால ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. அவனுக்குள்ளே எரிச்சல் வந்தது. அடுத்த வசனங்களை கீழே வாசித்து கொண்டு போனீங்கன்னா, அந்நாள் முதல் கொண்டு அவன் மேல ஒரு பொல்லாத ஆவி, எரிச்சலின் விளைவு, அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வந்து அந்த எரிச்சல் பொல்லாத ஆவிக்கு ஒரு வழியை திறந்து விட்டது பாரு. நாம் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்காத பட்சத்தில் எந்த ஒரு அசுத்த ஆவியும் நமக்குள்ள ஒன்றும் செய்யவே முடியாது. எந்த பிசாசும் நாம் இடம் கொடுக்கும் வரைக்கும் ஒன்றுமே நமக்குள்ள செய்ய முடியாது. ஆனா நாம் இடம் கொடுக்கும் போது பிசாசு நமக்குள்ளே வந்து நற்குணசாலிகளாக வாழ்ந்த நம்மை ஒரு இமைப்பொழுதுல துக்குணமாக மாற்றி விடுறாங்க. பாருங்க, இவரா இப்படி கதைத்தது, இவரா அப்படி நடந்தது, இவரா இப்படி செய்தது என்ற எண்ணம் நமக்குள்ள ஏற்படுது. பாருங்க, சவுல் நல்ல வந்தான், ஆனால் ஒரு சம்பவம் வந்த போது அவன் யார் என்பதை காட்டி கொடுத்திருக்கு. பாருங்க, அவனுக்குள்ளே இருந்த உள் உணர்வுகளை வெளியே கொண்டு வந்திருக்கு. பாருங்க, தன்னிலும் பார்த்து இன்னொருவன் உயர்வதா, என்னிலும் பார்த்து இன்னொருவன் பாராட்டப்படுவதா, இன்னிலும் பார்த்து ஒருவன் மெச்சிக்கொள்ளப்படுதா? நோ, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவனால முடியல, அவனால பொறுக்க முடியல. உடனே அவனுக்குள்ள என்ன வந்தது? எரிச்சல். காய்மகாரமாக பார்த்தான். அது முதல் அவனோடு என்ன சொல்ல, அன்னைக்கு கோலியாத்து கொல்லப்படாவிட்டா சவுளுடைய தலை போயிருக்கும். ஆனால் இவர்கள் எல்லாருக்காகவும் தன் ஜீவனை வைத்து அவன் யுத்தம் பண்ணி இவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு வந்த அந்த மனிதனை பாராட்ட இந்த ராஜாவால் முடியாமல் போயிருது. காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த எரிச்சல். கடைசியாக அன்றில இருந்து அவருக்குள்ள ஏற்பட்டதே அலைச்சல். பார், அன்றில் இருந்து அவருக்கு வீழ்ச்சி, அன்றில் இருந்து சவுலுக்கு சரிவுதான். அதுக்கு பிற்பாடு ஸ்டெப் பை ஸ்டெப் தேவனை விட்டு தூரமாக்கி கடைசியில் அவருடைய முடிவு பரிதாபமான மரணம். அதெல்லாம் விவரிக்க நமக்கு நேரம். எரிச்சலினால் நம்மளும் பார்க்க இன்னொருவர் பாராட்டப்படுறதை நம்முடைய மனம் இடம் கொடுக்குதா? சிந்தி, ஒருவரை சபையில் என்னும் பார்த்து இன்னொருவர் நல்லாக செய்கிறார், ஜனங்கள் அவரை பாராட்டுறார்கள் என்று அப்படி சொன்னால் நமக்குள்ள ஏதாவது எரிச்சல் உண்டாகுது. இதில் பார்க்க நான் பிரசங்கம் பண்ணுவதை பார்க்க, இன்னும் பார்த்து இன்னொருவர் நன்றாய் பிரசங்கம் பண்ணுகிறார் என்று ஜனங்கள் சொல்றதை நான் கேட்கும் போது எனக்குள்ள என்ன உண்டாது? நான் யாரு? எப்படிப்பட்ட மனிதன்? எரிச்சல், பொறாமை, கைமக்காரம், கோபம். சவுலுக்குள்ள ஏற்பட்ட அந்த எரிச்சலின் உழைவு சரிவை கொண்டு வந்திருப்பார். தேவனை விட்டு அவன் தூரமாய்ப்பான். அந்த எரிச்சல் அவனை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவன் தேவனை விட்டு தூரமாய்ப்பான். எதில் பார்க்க இன்னொருவர் சிறப்பாக செய்கிறார், நான் அவங்க தட்டி கொடுக்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய நற்குணம். பாருங்க, சபையிலே என்னென்னு பார்க்க இன்னொருவர் பாராட்டப்படுகிறார், நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அப்படி இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு நற்குணம். அதை விட என்னில் பார்க்க இன்னொருவர் பாடுகிறார், என்னில் பார்க்க ஒருவர் ஓடுறார், என்னில் பார்க்க இன்னொரு காரியத்தை அவர் சிறப்பாக செய்கிறார், நாலு பேர் அவரை குறித்து பேசுகிறார்கள், கிடைக்கிறார்கள், எனக்கு அதை சகிக்க முடியவில்லை. காரணம் என்ன? எனக்குள்ளே இருக்கிற எரிச்சலின் ஆவி. இந்த எரிச்சலின் ஆவி எனக்குள்ளே ஒரு வீழ்ச்சியை தானே கொண்டு வருது. பாருங்க, அது அது தாம் பிசாசு கொடுக்கிற திறந்து கொடுக்கிற ஒரு வாசலாக மாறிவிடுது. பாருங்க, வேணாம் எரிச்சல். ஒரு வசன வாசிப்போம், எபேசியர் இருக்கும் 4:26 படியுங்க.
நீங்கள் கோபம் கொண்டாலும் ஆம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது.
கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறது போல் எரிச்சல் தனியே கிடவுது. கோபம், எரிச்சல், என்னுடைய பார்வை ரெண்டு பேரும் பிரதர்ஸ். பாரு, ரெண்டு பேரும் ஒன்னு கொண்டு ஒத்து போவார். கோபம் அண்ட் எரிச்சல், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். என்ன கவனிங்க பாருங்க, கோபம் தானே. யாராவது நீங்க சொல்ல முடியுமா, எனக்கு கோபம் வரல? அப்படி நீங்க சொன்னா நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன், நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர். ஹலோ, எனக்கு கோபமே வாரதில்லை என்று நீங்க யாராவது சொன்னா நான் உங்களை தனியே கூடிய இன்டர்வியூ பண்றதுக்கு விரும்புறேன். சீக்கிரம் உங்க ரகசியம் என்னப்பா? ஏன்னா எனக்கு கோபம் வருது. அப்ப என்ன செய்ய? நான் ஊழியக்கா, மற்றவங்களுக்கு வசனத்தை போய், ஆனா எனக்கு கோபம் வருது. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, கோபம் கொள்ளாத மனுஷன் இல்லவே இல்லை. இன்னும் என்ன என்ன பொறுத்தவரை கோபம் கொள்ளாத மனுஷனே இல்லப்பா. ஆண்டவர் சிலவர் இதை கோட் பண்றது, ஆண்டவரே கோபம் கொண்டிருக்கிறாரு, எனக்கு கோபம் வராமல் என்ன. இது இவர்கள் எல்லாம் சர்வஞானிகள், தாங்கள் செய்கிற தவறுக்கு வேதத்தில் இருக்கிற வசனத்தை புறக்கிற மகா பயங்கரசாலிகள். அவர் கோபம் வாரது தப்பில் என கவனியும், கோபம் வாரது பாவம் இல்லை, ஆனால் கோபத்தினால் ஏற்படுகிற விளைவுகள் தான் பாவம் தான். ஹலோ, எரிச்சல், எரிச்சல்னால ஏற்படுகிற விளைவுகள். ஆகவேதான் பைபிள் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறது முதல், சம்மர் வந்தா லேட் அஸ்தமிக்குது, கொஞ்சம் கூட கூட நேரம் எரிச்சல வீட்டை வச்சிருக்கலாம். ஹலோ, 8 மணி 9 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்குது, இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பாக்கியவானுங்கள், ஏனென்றால் அவர் அதிக நேரம் எரிச்சல உள்ள தேக்கி வச்சிருக்கலாம். விண்டர் வந்து சொன்னா 4-5 மணிக்கு எல்லாம் போகுது கீழே, சில இடத்துல போறதே நமக்கு தெரியுது இல்லை, ஆனா அது போகுதுதான் ஆகுது. சோ சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் அது அர்த்தம் தெரியுமா, என்ன கவனிங்க, படுக்கைக்கு போறதுக்கு முதல் ஒரு எரிச்சல், கோபம் தனியாக. சில பேர் பயங்கர கோபத்தோடு படுத்துறாங்க, எரிச்சல், வீட்டுல சாப்பாடு பிந்திட்டு எரிச்சல், மனைவி மேல எரிச்சல், நாம விரும்புகிற சாப்பாடு இல்லாட்டா எரிச்சல், கோபம். கோபம் வாரது பாவம் இல்லை, ஆனால் கோபத்தினால வார விளைவுகள். ஐயையோ, இந்த உலகத்துல 1 நிமிடத்துல வந்த கோபத்துக்கு இடம் கொடுத்ததால் எத்தனை பேர் கொலகாரா இருக்க தெரியுமா? டெல் பீப்பிள், கோபத்தினால எழும்பி கொலை செய்து இப்ப உள்ள இருந்து கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான், அஷோ, 1 நிமிடம் ஏற்பட்ட கொலைக்கு கோபத்துக்கு இடம் கொடுத்து கொலைகாரன் ஆகிட்டேன் என உள்ள இருந்தா மனசுதான். எத்தனை பேர் அப்படி இருக்காது, 1 நிமிடம் எழும்பின கோபத்துக்கு இடம் கொடுத்து எத்தனை ஐக்கியங்கள் உடைந்திருக்கு தெரியுமா? பயங்கரமான வார்த்தைகளை அள்ளு வீசி எத்தனை நல்ல உறவுகள் உடைந்திருக்குது, எத்தனை நல்ல ஐக்கியங்கள் உடைந்திருக்கு, எத்தனை குடும்பங்கள் கோபத்தினாலும் எரிச்சத்தினாலும் எரிச்சினாலும் நல்ல குடும்பங்கள் சீகழிந்து பிள்ளைகள் எல்லாம் சிலருக்கு கோபம் வந்தால் எங்கேயாவது எதையாவது உங்க சொல்லி செஞ்சுதான் அவர்கள் அமருவார்கள், ஏனென்றால் அவர்கள் கோபத்துக்கு அடிமையாக இருக்கிறார். வீட்டில் நீங்க கொஞ்சம் அம்மா மாற, சில பேர் அப்பா மாறும் வீட்டில் அம்மா மாற கோபம் வந்தாலும் தாம எல்லாம் வடிவா இருப்பார்கள். கோபமா இருந்த கோபம் வந்துட்டு அவர்களை பார்க்கவே இல்லை, முகநாடி வேறுபட்டுட்டா கொஞ்சம் வித்தியாசமா போய் இருப்பாரு. கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் கவனிச்சுப்பார். இந்த எரிச்சல் பயங்கரமா இருக்கு. ஒரு காரியத்தை நான் புதிய ஏற்பாடுல வாசிக்குமே, இயேசுவோட காலத்துல இருந்த ஒரு சம்பவம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த நேற்று படித்து 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 யோசிச்சு பார்த்தேன், அந்த காரியத்தை ஆண்டவர் அப்ரோச் பண்ண விதம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்து பாருங்க. ஒரு பிரச்சனை இருக்கிறதா தான் நிறைய சொல்றேன், பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனா அந்த பிரச்சனையை நாம கையாளுற விதம் இருக்கு பாருங்க, அதான் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி பிரச்சனையை நாம் கையாளுறோம், எப்படி பிரச்சனையை நாம் தீர்க்கிறோம், எப்படி பிரச்சனை நாம் அணுகிறோம், அதுதான் இப்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடியதார். 20 அதிகாரம் 24 வசனப்படி, நான் ஒரு ஆளையே முடிக்கிற சீக்கிரம், மத்த 20:24,
மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரிலும் எரிச்சலானார்கள்.
இது மேலுக்கு நீங்க வாசி பார்த்தா சரித்திரம் தெரியும், எனக்கு நேரம் ஒருவர், மற்ற 10 பேரும் இதை கேட்ட போது எரிச்சலானார்கள். இப்ப நமக்கு என்னத்துக்கு தான் இவர்கள், யார் இந்த 10 பேரும்? இயேசுடைய சீசர். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க பிளீஸ். ஹலோ, பைபிளுக்குள்ள முகத்தை புதைச்சிடாதீங்க, கவனிங்க. மற்ற 10 பேரும் இதை கேட்டு என்ன செய்ய, எரிச்சல். யாரு? இயேசுவின் சீசர்கள். அடிக்கடி கனவுல கூட பார்த்ததே இல்லை, எனக்கு பார்க்க விருப்பமா இருக்க. இது பார்க்கிறவர்கள் பாக்கியவர். மற்ற 10 பேரும் இதை கேட்டு எரிச்சினார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள், பக்கத்தில் இருந்து அவர் போதனையை கேட்கிறவர்கள், பக்கத்தில் இருந்து அவர் ஆலோசனையை கேட்கிறவர்கள், அவர் பக்கத்தில் இருந்து அவர் எப்படி நடக்கிறார், எப்படி கதைக்கிறார், எப்படி காரியங்கள் நடப்பிக்கிறார், எப்படி அவர் ஜெபிக்கிறார், எப்படி அற்புதங்களை செய்கிறார், எப்படி பிதாமிச்சது, பக்கத்தில் இருந்து பார்க்கிற அந்த 10 சீசர் என்னவானார்கள், எரிச்சலானார்கள்.
பக்கத்திலும் உங்க இடது பக்கத்தில் இதுதான் அவங்க கேட்டேன், வேற ஒண்ணுமே நல்லா காவணி அவங்க கேட்கல, அவங்களும் நல்லதுதான் கேட்டு இருக்கான். ஆண்டவரே, உம்முடைய மகிமையில, உம்முடைய ராஜ்யத்திலே நானும் யாக்கோபும் யோவானும் ஒருவர் இயேசுக்கு வலப்பக்கத்திலும் ஒருவர் இயேசுக்கு இடப்பக்கத்திலும் இருக்க விரும்பினான். இப்படி போய் இவங்க இயேசுகத்துல கூட்டத்துல இந்த 10 பேருக்கும் என்ன ஆயிட்டுனா எரிச்சல் வந்துட்டு, நான்கு இடத்துல இவர் பக்கத்தில் இருக்கிறது, அது வந்து ஹெவன்ல சண்டை போட்டு விட மாட்டேன். ஏற்பட்ட உள் உணர்வுகள் அவன் எரிச்சு அடைஞ்சிருக்கான். நீங்க பாருங்க, பிள்ளையோட சின்ன நேரத்தை தாய்மார தாப்பமா தெரியும். பிள்ளை ஒரு பிள்ளை வந்து பக்கத்துல இருந்துட்டு சும்மா நான் பாக்குற வீட்டுல இருந்து நடக்குவேன். மூன்று பேரும் உண்மை சும்மா என்று விளையாடுவாங்க. ஒன்று வந்து பக்கத்துல இருந்தா உடனே உடனே தண்ணீர் தண்ணீர் நான் இருக்கும், நான் பக்கத்துல படுக்கணும், நான் பக்கத்துல இருக்கணும், அது எனக்கு அது எரிச்சல். நீங்க யாரும் அப்படி சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல, அது வருது, வளர வளர அதுவும் வளருது. பாருங்கப்பா, யாராவது எந்த ஸ்கூலிலும் எரிச்சல் அடையுங்கள், கோபம் அடையுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள் சபையிலே சொல்லுவதில்லை, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டேன். ஆனா அது பிள்ளைகளுக்கு வளர வளர எரிச்சல் வளர்ந்து கொண்டே இருக்குது. பாருங்க, 10 பேரும் அதை கேட்டு என்ன வராங்களா, எரிச்சல. இப்படி இவர்கள் எரிச்சல் அடைஞ்ச போசு இயேசு எப்படி இதை கையாண்டிருக்க தெரியுமா? 12 பேரையும் பக்கத்துல கூப்பிட்டா பக்கத்துல இரு. ஒருவேளை இந்த உலக தலைவர்கள் என்ன எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்குதோ அந்த பக்கம் கொஞ்சம் சைட் அடிச்சிருவாங்க. 10 பேர் உருவாக்கம், 2 பேர் உருவாக்கம், நமக்கு 10 பேரா வேணும். சரிவுல எங்க இருக்கோ அது வேற, நீதி நியாயம் எங்க இருக்கோ அது வேற. 10 எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்குது அந்த பக்கம் சாஞ்சு கொள்ளும், எந்த பக்கம் பலம் இருக்குது அந்த பக்கம் சாஞ்சு கொள்ளும், எந்த பக்கம் அதிகம் இருக்குது அந்த பக்கம் சாஞ்சு கொள்ளும். ஆனா இயேசு அப்படி செய்யணும். அதே நேரத்துல அப்படி கேட்ட 2 பேரையும், யோ என்ன கேள்வி நீ கேட்ட, ஒரு ஞானம் யோசனை இல்லாம கேட்கிறீங்களே இந்த கேள்வி, எவ்வாறு 10 பேர் எரிச்சல் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் கதைச்சா நான் பார்க்கல. அருமையாக அந்த காரியத்தை அப்ரோச் பண்ணிருக்க. ஒரு தலைவன், ஒரு ஊழியர் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொள்ளும். எப்படி அவர் காரியங்களை ஹேண்டில் பண்ணியிருக்க, பிரச்சனை இருந்தது உண்மை. சீசகிரத்தில் ஏசி குரு இருக்கும் போதே சீசகம் இருந்திருக்கு பிரச்சனை. எரியல பார்க்க நீ பெரியவன, நாம் பெரியவன், பிரச்சனை இருந்திருக்கு, ஸ்ட்ரகல் இருந்திருக்கு. ஆண்டவர் மாதிரி அறிவார். ஆனா இந்த 12 பேரும் சரியில்லை உதவா கதையு இயேசு ஒருவரை தள்ளவும் இல்லை. அவருக்கு ட்ரை பண்ணிடு. அவருடைய நம்பிக்கை ஒருவன் தான் கெட்டுப்பார். கேட்டின் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போன ஒழிய மற்றொருவரும் கெட்டுப்போகலப்பார். சோ ஆண்டவர் அந்த 12 பேரையும் கிட்ட கூப்பிட்டார். வாங்க கேட்ட கேளு, நான் சொல்றேன். புற ஜாதியாருக்குள்ளே இப்படி காரியம் நடக்கு. அதிகாரிகள் வெறுமாப்பாய் ஆளுகிறார்கள், ஒருவரை ஒருவர் அடக்குகிறார்கள், ஒருவரை ஒருவர் புறக்கணிக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் தள்ளுகிறார்கள். ஏற்ற தாழ்வு இருக்கு. ஆனால் அருமையான ஒரு வசனம் என்ன தெரியுமா, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க ஆகாது என கவர்ந்த ஒரு வசனம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கு அது 20-24 படி, மத்த 20-24
மத்த 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரிலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை பெருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது.
பெருவாசி, உங்களுக்குள்ளே
அப்படி இருக்கலாகாது.
எல்லாரும் சொல்லுங்க,
பலம் என்ன பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க ஆகாது. யாருக்குள்ளே சொல்லு, யாருக்குள்ளே? புறஜாதியா, ரட்சிக்கப்படாதவர்கள் ஒருவரை ஒருவர் கடினமாக நடத்துகிறார், அதிகாரமாக நடத்துகிறார். ஆனால் உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. புறஜாதியாருக்குள்ளே ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஏற்ற தாழ்வு மலிந்து போய் கிடக்கிறது, நிறைந்து. ஆனால் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. பெரியவன் சிறியவன் என்கின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆகவேதான் நான் கால்களை கழுவுகிறேன். இவ்வளவு உயர்ந்தவராக நான் இருந்தும் உங்களை, உங்கள் கால்களை கழுவுற அளவுக்கு நான் என்னை தாழ்த்தி உங்களோடு என்னை சமனாக்கி இருக்கிறேனே, என்னை பின்பற்றுங்கள். Come and follow me. This is Christianity. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. உலகத்தில் இருக்கிறவர்கள் துர்க்குணசாலிகளாக இருக்கிறார்கள், துர்க்குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், இஷ்டம் போல வாழ்கிறார்கள், மனம் போல வாழ்கிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. நான் வெளியே இருந்து உள்ளே வந்து விட்டோம். அப்படி சொன்ன போது இந்த பத்து பேர் எரிச்சல் வேலை செய்வது தனி. ஐ டெல் யூ பீப்பிள், இந்த எரிச்சல் ஒரு பயங்கரமான ஒரு ஆவி. இது அவ்வப்போது பெரிய செய்யும். நாம் நற்குணசாலிகளாக மாறணும். நமக்குள்ள நற்குணங்கள் வளரணும், பெருகணும். ஒருவரை ஒருவர் பாராட்ட பழக. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும். மட்டுமல்ல, நான் சொல்ல கவனிங்க, மற்றவர்களை குறித்து ஒரு தவறான சிந்தை நமக்குள் இருக்கக்கூடாது. ஈவன் நீங்க ஒருவரோடு ஒத்து வராமல் போகலாம், இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஆஃப்டர் யூ. ஆனால் அதற்காக அவன் கிறிஸ்தவன், கேவலமானவன் என்கின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்குமா இருந்தால், என்றைக்காவது ஒரு நாளைக்கு அதை நான் வெளியில கட்டத்தான் பார்ப்போம். எனக்கு ஏற்று என்னோடு கதைச்சு இதை இசைஞ்சு போகிற ஒரு நபரோடு அப்படியே சாலையா அதை போட பார்ப்போம். நீ ஒரு நற்குணசாலியா இருந்தால் எந்த சூழலிலும் இன்னொருவருடைய நற்பெயரை கெடுக்கவே மாட்டாய். ஹலோ, உனக்குள்ள நல்ல ஆவி இருக்குமா இருந்த, நீ ஒரு நற்குணசாலியா இருந்த, எந்த சூழ்நிலையிலும் இன்னொருவருடைய நட்பேருக்கு ஒரு களங்கம் விளைவிக்கவே மாட்டான். தாவீது தன்னை கொல்ல தெரிந்தவங்க, ஒரு மலையிலே ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல நீ என்னை பின்தொடர்றது என்ன? 3000 பராக்கிரமசாலி கூட இரவும் பகலும் தாவீதை பின்தொடர்ந்து கொலை செய்ய தேடின ஒரு மனிதனை குறித்தும் அவருடைய சாட்சி, இட் இஸ் வண்டர்ஃபுல். சவுலை குறித்து சொல்றதுக்கு ஏராளம் கமெண்ட்ஸ் இருக்குது தாவீதத்துல. ஆனாலும் சவுலை குறித்து ஒரு தவறான வார்த்தையும் சவுல் சொல்லவே, கொலகாரன், என்னை கொலை செய்ய தொடர்ந்த கொலகாரன் சொல்லவில்லை, கெட்டவன், கேவலமானவன், ஏராளம் காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லல, பிகாஸ் அவன் ஒரு நற்குணசாலி. நமக்குள்ள இருக்க என்ன ஆவி? மற்றவருடைய நட்பெயருக்கு ஏதாவது களங்கம் விளைவிக்கிறோமா? மற்றவருடைய ஏனென்றால் இன்னொருவரை குறித்து ஒருவர் நல்ல எண்ணம் வச்சிருப்பார். இவர் நைசா உள்ள போவார், உள்ளே போய் அவரை பற்றி 4 வார்த்தை இல்லாததோ இருக்கிறதோ சொல்லி அவள் இருக்கிற நல்ல எண்ணத்தை கெடுத்தே போடுவார். நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த காலகட்டத்திலும் மற்றவருடைய நற்பெயருக்கு ஒரு களங்கம் விளைவிக்காது. மற்றவர்கள் நமக்கு எதை செய்ய வேண்டும் நாம் விரும்புகிறோமோ அதை நாம் என்ன சொன்னோம், மற்றவர்களுக்கு செய்யணும். அப்படிதான் இயேசு நமக்கு சொன்னார். ஒருவர் நற்குணத்தை, ஒரு நற்குணசாலியாக வாழ்றதுக்கு டேக்ஸ் டைம். ஆனா ஒருவர் கெட்டவனாக, ஒரு துர்க்குணனாக மாறுறதுக்கு ஒரு நாள் தேவையில்லை, ஒரு நிமிடம் போதும் பாருங்க. ஹலோ, நான் சொல்ற சரி, ராமி சொல்ற, எவ்வளவோ காலம் அவன் வாழ்ந்து எடுத்த நட்புகிற நாம் கெடுக்கிறது நல்லதா?
தேவனுக்கு முன்பாக ஒருவன் நற்குணசாலியாக இருக்கிறது நமக்கு பொறுக்க முடியலையா?
தாவி சொன்னார், கத்தராக பார்த்து அவர் எடுத்தார் சார், நான் அவர் மேல கை போடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த அபிஷேகத்துக்கு அவன் மதிப்பு கொடுத்தான் பாரு. அவர் கெட்டவன் தான், தேவனை விட்டு தூரமா போயிட்டான். தாவித கொலை செய்ய தேர்றவன் தான், ஆனா சரியான சந்தர்ப்பம் வாய்த்தது. ஆண்டவரும் இந்த சந்தர்ப்பத்தை வேணுமென்றே தாவிதுக்கு இடம் கொடுத்து பார்த்தார். தாவிது எப்படிப்பட்டவன், தாவிதுல உள்ளம் எப்படிப்பட்டது, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது. அவர் எரிச்சல் உள்ளவனா, கோபம் உள்ளவனா, பழி வாங்குறவனா, கொலை செய்யறவனா? வேணுமென்றே ரெண்டு தடவைகள் ஆண்டவர் சவுலை தாவீது கையில கொடுத்தார். ஆனா அவன் சொன்ன தெரியுமா? பக்கத்தில இருந்து அபிஷா கேட்கிறான், ஆண்டவன் உண்மை கொலை செய்ய தேடணும், கத்தர் உங்களை கையில கொடுத்திருக்க, கொடுக்க ஐடியாவா? நான் என்ன, யோ சரிதான்டாப்பா நீ சொல்றது, முடி காரியத்தை. ஏனென்றா சவுல் இருக்கும் வரைக்கும் நான் சிங்காசனத்துக்கு போயிடாது, இவர் அவதானத்தை நான் அங்க போகலாம் வாரு. அவ என்ன சொன்ன தெரியுமா? நோ, கத்தர் அபிஷேகம் பண்ணுறவங்க உன் கையை போடாது. நான் மாத்திரம் இல்ல, என் சார்பில் எவரும் அவரை கொலை செய்யறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவன் சால்வையில் ஒரு துண்டு அறுத்து கொண்டான். என்ன தெரியுமா என்ன சொல்றது? தாவீது சவுளுடைய சால்வையை அறுத்தது நிமித்தம் அவருடைய மனசாட்சி அடித்துக் கொண்டிருந்தான். அடிக்கடி இந்த வசனத்தை யோசிக்கிறது, அடிக்கடி நான் இந்த வசனத்தை யோசிக்கிறேன். ஒரு சால்வையில் வெட்டினதுக்காக கூட அவனுடைய மனசாட்சி அடிக்கிருக்கா? அவனுடைய ஆவியில எவ்வளவு உணர்வு உள்ளவனாக இருந்திருக்கான், எவ்வளவு கூர்மை உள்ள ஆவி உள்ளவனாக இருந்திருக்கான் பாரு. ஆனால் அந்த பரிதாபம், அதே தாவீது பச்சைபாடத்தில பாவம் செய்யும் போது செஞ்ச பிற்பாடு அவருடைய மனசாட்சி அடித்துக் கொண்டதாக வேதத்தை நீங்க பார்க்க முடியும். எனக்கு அருமையான குறை, மற்றபடி நற்பெயரை நாம் கெடுக்க கூடாது. நானும் நீங்களும் ஒரு நற்குணசாரியலாக இருக்கும். மனிதன் தவறு விடுறவன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் தவறு விடுவோம். பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க பாருங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தவறு விடுறோம். நாம் எல்லோரும் தவறு விடுறோம். மற்றவன் செய்கிற தப்பிதத்தை நீ மனப்பூர்வமாய் மன்னிக்காவிட்டா, உன் தப்பிதத்தையும் உன் பரலோக பிதா மன்னிக்க மாட்டான். எரிச்சல் வேணா. இதுக்கு இன்னும் ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்டணும், என்ன கவனிங்க. தேவ ஜனங்களுக்குள்ள கோஷ்டி வரக்கூடாது. நீ சொல்லுங்க, நீ உங்களை விளையாட்டு, நான் ஒரு போதர், நான் இந்த ஸ்தானத்திலிருந்தான் பேசுவேன். அவர் சூசஸ் ஒரு ஒரு புது புதாக்களுக்கு பேசும்போது நான் வேற விதமா பேசுவேன். பன்னிரண்டு பேர் அதுக்குள்ளே கோஷ்டி, ரெண்டு பேர் ஒரு பக்கம், பத்து பேர் ஒரு பக்கம். தேவ ஜனங்களுக்குள்ளே கோஷ்டி வரக்கூடாது, குழுக்கள் உதயமாக கூடாது. நமக்கு பிரியமானவர்களாக இருக்கிறதுல தப்பு இல்லை. நான் சொல்லலாம் விளங்க, நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லிடுவேன். நீங்க கேட்கறதும் கேட்காம விடுறதும் செய்யறதும் செய்யறதும் உங்களை பொறுத்தது. அப்படி இல்லை, நீதிமொழியில சொல்றது போல நாளொன்று வரும், அப்போது அழுவீங்க, ஐயோ என் போதகிட்ட சொல்லை நான் கேளாமல் போனேன். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கோஷ்டி வரக்கூடாது, குழு பிரிவுகள் வரக்கூடாது. நீ ஒரு கூட்டம், நான் ஒரு கூட்டம், அட்டாக் ஈச் அண்ட் அதர். நமக்கு உள்ள என்ன போகுது வருதுன்றே தெரியாம என்ன நடக்குது, இது இந்த சினிமா ஸ்டைல்ல போகுப்பா உங்களை. ஏறத்தால 20 வருஷமா நான் சபைக்குள்ள இருந்து பாடுறேன் பாரு, எனக்கு தெரியும் ஓரளவு என்ன போகுது வருது. அவன் உங்களுக்கு அன்பா சொல்றேன், டேக் அ ஃபேமிலி, ஒரு குடும்பத்தோடுங்க, குடும்பத்துக்கு ரெண்டு குழுவாக எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்பா பக்கத்துல ரெண்டு பிள்ளைகள், அப்பா பக்கத்துல ரெண்டு பிள்ளைகள், குடும்பம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. குடும்பம் யாக்கோபு கூடாரவாசி,
அம்மாட ஒட்டிக்கொண்டார். அப்பாவுக்கு பிடிச்ச அனிமல், அப்பாவுக்கு பிடிச்ச ஆடு, அப்பாவுக்கு பிடிச்ச மிருகங்களை கொண்டு கொடுக்காடி அப்பா மூத்த மகள புரியும். இதனால ஏற்பட்ட பிரச்சனை பாருங்க. இன்னைக்கு சில பேர் அம்மா அப்பா இப்படிதான், அறிஞ்சோ அறியாமலோ சில பிள்ளைகள் ரொம்ப கெட்டா இருக்கு. அது பிள்ளைகள் வளர வளர பார்க்கும்போது, ஓஹோ அம்மா அவர்ல தான் அன்பு, என்ன அன்பு இல்ல, அதோடைய கணக்கு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை ஏசாக்கு மூத்த மகள்ல அன்பும், ஈசாக்கு மூத்த மகள்ல அன்பும், ரெபேக்காளுக்கு இளைய மகள் அன்புமா இருந்தால் அதை உள்ள வச்சிருந்திருக்கலாம். அதை வெளியில காட்டி உனக்கு ஒரு மகள் அன்புனா கொஞ்சம் கவனமா இருக்கு, கவனமா இருக்கு. உள்ளுக்கே குழுக்கள் போடுப்போம். இதனாலே பிரச்சனை குடும்பத்துக்கு, குடும்பங்கள். ஒரு புள்ள நல்லா பிரச்சனை, அடே அவன் என்ன அருமையான புள்ள, நீ மக்கு, நீ மொக்கு, இதெல்லாம் அதை சொல்லி அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஆர்வம் எல்லாம் குறைஞ்சு, ஏன் படிப்பான், அம்மாவே என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டா, இனிமே நான் என்ன படிச்சுன்னு இப்படி சொன்ன, இந்த நாட்டினால ஏதாவது ஒரு வேலை செஞ்சு படிச்சு கொள்ளலாம், படிக்க மாட்டேன். அது முதல் அம்மாக்கும் மகனுக்கும் யுத்தம், அல்லது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில போர்வாரு. Take it serious. Don't குழுக்களை உள்ளுக்கு ஏற்படுத்தாது, கோஷ்டிகளை உள்ள ஏற்படுத்தாது. நீங்க ஒருவர்ல ஒருவர்ல அன்பாருங்க என்றுதான் ஆண்டவர் சொன்னாரு. ஒழிய ஒரு சிலர்ல நீங்கள் அன்பாருங்க சொல்லி ஆண்டவர் சொல்லு, யாராவது ஒரு ஆமையை சொல்லுங்க சார். ஆகவே இது இது God's family, இது தேவனுடைய குடும்பம். இதுக்குள்ள குழுக்களையும் டிவிஷனையும் நாம் ஏற்படுத்துறது தகாத செயல். நம்ம எல்லாருக்கும் சிலர் ரொம்ப மனதுக்கு பிடிச்சவர்களாக இருக்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனால் அதை வச்சே நாம் ஒரு வட்டத்தை போட்டிருக்கூடாது. ஒரு தடவை ஊழியர்கள் எங்களோட இருந்து ஒன்று பேசிக்கொண்டிருந்தார். அப்ப ஒரு காரியத்தை கேட்ட, ஒரு வட்டத்தை குறுக்கு கூடாமல், குறுக்கு கோடு கூடாமல் அதை ரெண்டா பிரிக்கண்ட எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு அது பல சொல்ல அந்த அளவுக்கு எனக்கு மூளை வேலை செய்யணும். எனக்கு பக்கத்திலிருந்து எனக்கு உடம்பு ஓடே காசு சொன்னார், குறுக்கு கோடு போடாம அதை ரெண்டா பிரிக்கிறேன்டா, உள்ள இன்னொரு சின்ன வட்டத்தை போட்டா சரி என்றார். புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் காட்ஸ் ஃபேமிலி. தேவனுடைய குடும்பம் ஒண்ணுதான், குடும்பம் ஒண்ணுதான். குடும்பத்துக்குள்ள கூறுகள் போடக்கூடாது, தேவ சபைக்குள்ள குழுக்கள் கோஷ்டிகள் கொண்டக்கூடாது. சீசர்களுக்குள்ள கூட்டம் பத்து பேர் ஒரு பக்கம், ரெண்டு பேர் இருந்த ஒரு பக்கமா இருந்த போது ஆண்டவரது அக்செப்ட் பண்ணல, 12 பேரையும் பக்கத்துல கூப்பிட்டு தட்டி கொடுத்து சொல்லிட்டு, அப்பா இப்படி கதையாக நீங்க எல்லாரும் எனக்கு தேவையானவர்கள், நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாருக்காக நான் உயிரை கொடுக்க போறேன், நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியத்தை செய்யணும், ஒருத்தரை தவிர எல்லாரையும் கூப்பிட்டு அன்பாய் அவர் அதை டீல் பண்ணிக்கிறார். என்ன ஒருவரையும் அவர் தள்ளி விடல. உலகம் அவர் ஆமை சொல்லணும், எரிச்சல். சரி, நான் அடுத்த ஒரு பாயிண்ட்க்கு போய் இந்த ஒரு ஆளோட நான் முடிக்கிறேன். கத்தல் சித்தமான பிற ஒரு காலத்தில் மிகுதி மூணு பேரை பார்ப்போம். இந்த காயினுக்குள்ள இருந்து இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, காயின் நினைத்தாரு நான் செய்த கொலை எவருக்கும் தெரியாது. ஆகவே தனி இருக்கும் போது கொலையை செய்து பார்த்துட்டு கம்மன் இருந்துட்டான். திடீரென ஒரு சத்தம், காயினே வேர் இஸ் யுவர் பிரதர், எங்கே உன் சகோதரன்? அப்பொழுதுதான் இவனுக்குள்ள உணர்வு வந்தது, ஐயோ ஒருவரும் காணவில்லை என்று என் சகோதரன் நான் கொலை செய்தேன், தேவன் அதை பார்த்திருக்கிறார். ஆனா அதை சமாளிச்சு கொண்ட என்ன சொன்ன தெரியுமா, உன் சகோதரன் எங்கே என்று கேட்ட போது காயின் கொடுத்த பதில் ஆச்சரியமா இருக்கு. என்ன சொன்ன தெரியுமா, என் சகோதரனுக்கு நான் காவலாளி. தேவடைய கர்த்தரின் சேனைக்கு நீ காவலாளி, காயின் ஆண்டவர் பார்த்து கேட்கிற அவர் கேள்வி, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளி? ஆண்டவருக்கு தெரியாமல் காரியத்தை மறைக்க முற்பட்ட ஒரு மனிதன் காயின். இன்றைக்கும் சில விசுவாசிகள் அறிந்தோ அறியாமலோ
தேவன் அதை பார்க்கிறார், தேவன் அதை கவனிக்கிறார், தேவன் அதை கவனிக்கிறார் என்கின்ற அறிவோ அல்லது அந்த உணர்வோ இல்லாமல் சிற்சில காரியங்களை செய்து விட்டு வந்து சும்மா இருப்பார். ஒருவழி நீங்கள் சொல்லலாம், அட இவன் என்ன கொலகார், காயின் பயங்கரமான ஆளா இருக்கிறார், கொலை செய்யிருக்கான், கொலகார் அப்படின்னு நாம நினைக்கலாம். நான் உங்களுக்கு தெரியுமா, ஹலோ, when we come to the New Testament, புதிய ஏற்பாட்டுக்கு நான் வரும்போது சத்தியம் என்ன சொல்ல தெரியுமா, தன் சகோதரனை பகைக்கிறவன் சொல்லுவாபா, கேட்கல, பரவாயில்ல, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைவாளர். சில நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு நாம் என்ன காவலாளியோ, இவருக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு என்ன வக்கு இருக்கு, அவருக்கு அதை நான் செய்யத்தான் வேணுமா, இவருக்கு இதை நான் கொடுக்கத்தான் வேணுமா, இவருக்கு அதை நான் விட்டு கொடுக்கத்தான் வேணுமா, இவருக்கு அதை நான் ஒப்பு கொடுக்கத்தான் வேணுமா, நான் என் சகோதரருக்கு என்ன காவலாளியோ. நான் உங்களை சொல்லட்டுமா, உண்மையின்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் காவலாளி. உலகின ஒரு ஆமேஸ்வரர், நாம் ஒருவரும் இந்த உலகத்தில் தனித்து வாழ முடியாது தெரியுமா, மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல, தனித்து வாழக்கூட முடியாது. சோ நம்ம எல்லாருக்கும் இன்னொரு உதவி தேவை, இன்னொரு ஒத்தாசை வேணும். இப்படி நாம சொல்லிக்கொண்டு மற்றவன் வந்து எனக்கு வீட்டில் நாம சும்மா படுத்திருக்க முடியாது, சரி, இதை விட்டுட்டு எனக்கு வந்து மற்றவர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம முறைக்கவும் கூட, மற்றவர்கள் நமக்கு உதவி செய்யறதுக்கு சபையில் இருக்கிற நீங்கள் யாராவது வந்து எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்க யாராவது வந்து எனக்கு உதவி செய்யாட்ட நான் கோபிக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கப்படியாலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்றபடியாலும் நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும். சோ ஒருவர் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்ல நாம் அவரை பார்த்து நாம் முறைக்கிறதோ நம்முடைய முகநாடி வேறு பாடுறதோ இதெல்லாம் நம்முடைய வளர்ச்சியற்ற ஒரு தன்மை. இதெல்லாம் நற்குணம் இல்லை, இதெல்லாம் துர்க்குணம். நாம என்ன அவங்களை காசு கட்டியா வச்சிருக்கோம் அல்லது மற்றவங்க நமக்கு வேலை ஆட்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கு மற்றவர்கள் வந்து உதவி செய்யறாங்க. நமக்கு உதவி செய்யணும்னு சொன்னா நாம் அவர்களை ரிவெஞ்ச் பண்ண பழிவாங்க கூடாது, அவர்களை குறித்து அப்படி இப்படி எல்லாம் கதைக்க கூடாது, அதெல்லாம் நற்குணம் அல்ல. ஒருவர் மற்றவர்கள் எனக்கு வந்து உதவி செய்யவில்லை என்பதை மனதில் வச்சுக்கொண்டு அதே நபருக்கு நான் உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை பற்றி ரிவெஞ்ச் இருக்குது. ஓஹோ, நீ இந்த உதவி செய்யலாண்டே அவன் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் தெரியாதவன் போல நடந்து கொள்றது, அல்லது இந்த காரியம் நடக்கிறது போல நான் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது தெரிஞ்சும் தெரியாது போல நடித்து கொள்றது, இதெல்லாம் நற்குணம் இல்லையே, இதெல்லாம் துர்க்குணம். ஹலோ, உலகம் ஒரு ஆமையை சொல்லுங்க, நாம் நற்குணசாலிகளாய் மாறுவன் ஒரு ஆமையை சொல்லுங்க. Hallelujah. So, நாம் ஒருவருக்கு ஒருவர் காவலாளி, ஒருவருடைய நன்மையிலும் தீமையிலும் நாம் அவர்களுக்கு உடனடியாக இருக்கணும். This is church. This is God's flock. இது தேவனுடைய சபை அல்லது தேவனுடைய நியதி அல்லது தேவனுடைய நியமனம் அல்லது ஆண்டவருடைய அறநெறிகள். ஒருவருக்கு ஒருவர் காவலாளி, பிகாஸ் வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இன் கிறிஸ்ட். நான் அடுத்த காலத்துக்கு போனா நல்லா இருக்கும், நேரம் இல்ல, ஆராதனை முடிஞ்ச உடனே கையை கட்டுங்க. என்ன சொல்றேன், முடிஞ்ச உடனே என்ன சொல்றேன், இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நானே வீட்டை காலையில இருந்து பெட்ல இருந்து யோசிச்சேன், சிவட நாம இந்த இதை ஒரு கடமை போல இதை நாம கீப் பண்ணிடலாம், ஆனா அதுல அர்த்தம் இல்லாம இல்லை. ஏன் நாம் கைவிடக்கிறோம், பைபிள் ஒரு சம்பவம் இருக்கு. பவுலுக்கு மற்ற சீடர்கள் நல்லெண்ணத்துக்கு அடையாளமாக நட்புக்கு அடையாளமாக வலதுகை கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டது. நாம் ஒருவர் மேல் ஒருவர் நல்லெண்ணமாக இருக்கிறோம். நாம் கை கொடுக்கும் போது நாம் தேவனுக்குள்ளே சகோதரர்கள். ஆனா உள்ள துர்க்குணங்களை நாம் வச்சுக்கொண்டு நற்குணங்களை நாம் வெளிப்படுத்தக்கூடாது. உள்ளே கெட்ட காரியங்களை வச்சுக்கொண்டு வெளியில நல்ல காரியங்களை செய்வது போல நாம் பாசாங்கு செய்யக்கூடாது. இட்ஸ் ஓகே. சில பேர்ல சில மன அவங்க செய்த தப்புகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், தவறு இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்றேன். இப்ப நாம் மறுபக்கமா கேட்கிறேன், நாம தப்பு வர்றது இல்லையா? நாம் தவறு செய்யறது இல்லையா? நாம் பிழை விடுறது இல்லையா? அப்படி நீ இல்லைன்னு சொன்னா நீ அப்படி நீ தவறான ஒரு மனிதன், தவறு செய்யறது இல்ல, பிழை செய்யறது இல்ல, இல்ல அவங்க நான் இப்படி இருக்க சொன்னா நீ அப்படி இரு. நாம் எல்லாரும் தவறு, இம்மெச்சூர்டு, வளர்ச்சி குறைவு. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய பிஹேவியர் நம்மளை வளர்ச்சியை எடுத்து காட்டுதே ஒழிய நம்முடைய வருஷங்கள் வளர்ச்சியை குறிக்காது. விளைவு கொண்டு பத்து வருஷம் ரஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பத்து வருஷம் மினிஸ்டர் பண்ணிருக்கலாம், அது அல்ல வளர்ச்சி. நம்முடைய நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல் தான் நம்முடைய வளர்ச்சியை காட்டும். ஒருவேளை ரெண்டு வருஷம் வெற்றிக்கப்பட்டவங்க நம்மளும் பார்க்காமல் செய்கையிலும் வாழ்க்கையிலும் அவர்கள் வளர்ந்திருக்கலாம். நான் சொன்னது போல திசுதோனிக்கரை பார்க்கலும் அவர்கள் நற்குண சரியில்லா இருந்தார்கள். படித்த மீன் முன்பு கட்டிக்கப்பட்டிருக்கார்கள், பெரிய பட்டணத்தான் திந்தி இயேசு அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை மனம் வங்கியாக ஏற்றுக்கொண்டு தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இன்றைக்கு அநேகம் நாம் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்றோம் இல்லை, அது தேவ வசனம் என்றதை ஒத்துக்கொள்றோம். ஆனா அதை நான் எனக்கு என்று ஏற்றுக்கொள்றதில்லை. நாம் நற்குண சரியலாக மாறாமல் இன்னும் அநேக துர்க்குணங்கள் நமக்குள்ள மறைந்து போய் கிடக்கு. சில பேர் நாம் நினைக்கலாம் நான் ஒரு நற்குண சாரி, நான் நினைக்கல, நமக்கு கிடைக்க வேண்டிய வெளிச்சம் இல்லை. சரியான வேத வசனத்தின் வெளிச்சத்திலேதான் நம்ம துர்க்குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுவரை நாம் நினைக்கிறோம் நாம் நல்லவர்கள் என்று. ஆனா வேத வசனத்தின் வெளிச்சத்துக்கு நாம் வரும்போது எந்த அளவுக்கு எனக்கு வெளிச்சம், எந்த அளவுக்கு வேத வசனத்தின் எனக்கு வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நான் நற்குண சரியாக மாற முடியும். ஒருவருக்கொருவர் காவலாடி மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளர, மற்றவர்கள் பரிசுத்த வாழ்க்கையில வளர, மற்றவர்கள் நீதியில வளர, மற்றவர்கள் கர்த்தருக்குள்ள கட்டப்பட, மற்றவர்கள் ரட்சிக்கப்பட நாம் ஒருவருக்கொருவர் என்னவா காவலாளிகள். நமக்கு மற்றவர்கள் தேவை. சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு மற்றவர்கள் தேவை. உன்னிடத்துல திறமை இருக்கலாம், உன்னிடத்துல படிப்பு இருக்கலாம், உன்னிடத்துல பணம் இருக்கலாம், உன்னிடத்துல நிறைய பொருட்கள் இருக்கலாம், அது அல்ல. உனக்கு கட்டாயம் மற்றவர்களுடைய உதவி தேவை, தேவை, தேவை. நாம் நற்குண சாலைகளாக மாறும். ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள பலவர் சீதர்களுக்குள்ள இருந்த பெரிய அடுத்த பிரச்சனை தான். ஒருவர் ஒருவர் அவங்களை ஏற்றுக்கொள்ள, நீ பரிவன் நாம் பரிவன். ஆனா இயேசுனர் உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஒரே ஆவியை பெற்றிருக்கோம், ஒரே தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கோம், ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கோம், ஒரே ராஜ்யத்துக்கு போறோம். இங்க ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நற்குணஸ்தானிகளா இருந்தாத்தானே அங்கவோ இருக்கலாம். இங்க ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ளாம கடிச்சு குடிச்சு கொண்டிருந்தா எங்க அங்க போறோம், எப்படி போறோம், எப்படி தேவன் ராஜ்யத்துல என்ன பண்றது? நீங்க சிந்தி, இப்படி ஒருவரை குறித்தே ஒருவர் நாம கதைச்சு கொண்டிருந்தால் எப்படி நாம் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது? So it is God's business. இது தேவ காரியம், தேவ செயல். நாம் ஒருவரும் ஆண்டவர்கள் லஞ்சம் கொடுக்கல, அது சைத்தான போறது. பரலோகத்துக்கு ஒரே வாசல் தான் இருக்குது, பாருங்க ஒரு அலலியா சொல்லுங்க. ஒரே பரலோகத்துக்கு ஒரே வழிதான் இருக்குது. There's no other way to reach out the heaven. பரலோகத்தை சென்றடையதுக்கு வேறு வழியே கிடையாது, வேற வாசலே கிடையாது. இயேசு சொல்லிவிட்டார், நானே வாசல், நானே வழி. சோ அந்த வழியால போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆகவே இந்த வசனங்களை நாம ஏற்றுக்கொடுத்து கொஞ்சம் இஷ்டம் இல்லாம இருக்குது இல்லையா? என்னை பகைக்கிறவர்களை, நம்மை வெறுக்கிறவர்களை நாம் வெறுக்கிறதும், நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிக்கிறதும். ஏ சொன்னா நீங்கள் விசேஷித்து செய்யறது என்ன? உலகத்தாரும் அப்படி செய்கிறார்களே. உங்களை பகைக்கிறவங்களை ஆசீர்வ, உங்களை வெறுக்கிறவர்கள் உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க, உங்களை சிநேகிக்காதவர்களை சிநேகிங்க. இப்படி செய்தால் நீங்கள் பரலோகத்திற்கு பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். நாம் ரட்சிக்கப்படுறது முதல் ஒரு முறை தான் நாமும் மாறப்போம். ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள, நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மற்றவர் மதிச்ச நாம மதிப்போம். இப்ப அதே காரியத்தை ஃபாலோ பண்ணா கடித்து நமக்குள்ள என்ன மாற்றம், நம்மளோட ரட்சிப்பு என்ன? யோசிப்பாரு, இங்கேதான் நம்மளோட வளர்ச்சி இருக்கு. நான் ஊழியை செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், whatever, I can do anything, but it is not, இது எல்லாம் நம்மளோட வளர்ச்சியில தரம். என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் ஏற்றுக்கொள்வதும், என்னை மதியாதவர்களை நான் மதிக்கிறதும், என்னை பகைக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறதும், என்னை துன்பப்படுத்துவதற்காக நான் செபிக்கிறதும், இதெல்லவா வளர்ச்சி, இதெல்லவா வளர்ச்சி, இதெல்லவா வாழ்வு. இப்படி செய்வதனால் தானே நாம பரலோகத்திற்கு பிதாவுக்கு புத்திரராக இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கிற துர்க்குணங்கள் மறையட்டும், நமக்குள்ள அங்கங்கே ஒளிச்சு கொண்டு கிடக்கிற துர்க்குணங்கள் மறையட்டும். அதுக்கு நமக்கு சரியான ஒளிச்ச தேவை பாருங்க. நல்ல வெளிச்சம் இருந்தா நான் வழியா பார்த்து வாசிக்கலாம். சரி, நமக்கு வெளிச்சம் போதே அவன் நமக்கு ஒழிக்க வாசிக்கலாம். எந்த அளவுக்கு வசன ஒளிச்சம் நமக்குள்ள வருகிறதோ அந்த அளவுக்கு தான் நம்ம நற்குணம் சரியலாக மாறலாம். நாம் தேவனுக்கு முன்பாக நற்குணசாரிகளாக இருக்கிறோம். ஆண்டவராக விரும்புற ஒரு நற்குணசாரியர மறைவு ஒரு பெரிய தாக்கத்தை உணரும் தெரியும். நான் மற்ற மூன்று பேருக்குள்ள போனது எல்லாம் கொண்டிடலாம், ஆனால் நமக்கு நேரம் இருந்தது ஒன்று செத்தது போச்சு, சபையில இருந்தது ஒன்று செத்தது போச்சு போ அப்படின்னு நான் ஒரு சாயக்கில் அந்த அச்சோ இந்த அம்மா போயிட்டாங்களே, இந்த பிரதர் போயிட்டாரே, ஏன் அப்படி எனக்கு தெரியுமா? அவருடைய வாழ்க்கை நமக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு. மற்றவர்களும் ஒரு தாக்கத்தை கொண்டு வர்றார்கள். அவங்க தங்களுக்குள்ளே வாழ்ந்து தங்களை இஷ்டப்படி வாழ்ந்து அவங்க செத்து போயிட்டாங்க. செத்தாம் போ. நாம் நற்குணசாலிகளா இருக்கோம். சபையிலே நாம் நற்குணசாலிகளை தேர்ந்தெடுக்கணும். விளங்கின ஒரு ஆமி சொல்லுது. ஒருவரை நம்பில அநேகர் மற்றவர்களுக்கு நற்குணசாலியாக, ஆனா உள்ளேதான் நாம, ஏன் தெரியுமா? நாம தான் அடிக்கடி கூடி வரோம், அடிக்கடி இங்கதான் காரியத்தை நடப்பிக்கிறோம், இங்கதான் நமக்குள்ள சில சில வேலைகள் காரியங்கள் அப்படி இப்படி வரப்பாக்க. ஆனா இங்கே நாம் நற்குணசாலிகளாக வாழ்றதுக்கு நாம் முயற்சிக்கணும். இங்கேதான் ஆண்டவர் நம்மை கட்டுகிற இடம், நம்மை சரிப்படுத்துகிற இடம், நம்மை கூர்மையாக்குற இடம், நம்முடைய அணைகிற இடம், நம்மை மாற்றுகிற இடம், நம்மை மறுபடுத்துகிற இடம். நாம் நற்குணசாலிகளாய் வாழ வேண்டும். இது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கு. சரி, இன்னொரு ஆமி சொல்லுங்க.